எனது ஊர், எனது வீடு என்றெல்லாம் சொல்வது எப்படி பெரும்பான்மையான வழக்கோ, பேதம் பற்றிய கருத்திலே சொல்லப்படுகின்ற அந்த எனது ஊர், எனது வீடு என்பவை பெரும்பான்மையான வழக்கு. ஆக இந்த ரெண்டு முறை சொல்றாங்களே, எனதுன்னு பேதம் பற்றிய கருத்தால் சொல்வது, அபேதம் பற்றிய கருத்தால் சொல்வதுன்னு. இல்ல பேதம் பற்றிய கருத்தால் சொல்வது பெரும்பான்மை, எனது ஊர் எனது வீடுன்னு சொல்வது பெரும்பான்மை. தான் அல்லாத பிற பொருள், ஆனா தனக்கு உரிய பொருள், தனக்கு சொந்தமா இருக்கிற பொருள், ஆனா அந்த பொருள் வேற, நாம வேறதான், நமக்கு அது உரிமையா இருக்கு. அப்படி நமக்கு வேறான பொருள்களைத்தான் எனதுன்னு சொல்வது பெரும்பான்மையான வழக்கு. பேதம் பற்றிய கருத்துல சொல்வதுதான் பெரும்பான்மையான வழக்கு. இந்த ராகுவினது தலை, தலை மாத்திரமா இருக்கிற ராகுவ ராகுவினது தலைன்னு மாதிரி சொல்றதுனா சிறுபான்மையான வழக்கு. இப்ப பாருங்க, எனது உடல்னு சொல்வது சிறுபான்மையான வழக்கா இல்ல? எப்படி நமக்கு புறப்பொருள்களை, எனது ஆடை, எனது வீடு, எனது ஊர்னு சொல்லி அந்த புறப்பொருள்களை எப்படி பேதம் பற்றிய கருத்துல எனது எனதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி பேதம் பற்றிய கருத்துல தான் எனது உடல் என்றும் சொல்லி வருகின்றோம். அபேதம் பற்றிய கருத்துன்னா அது சிறுபான்மை வழக்கா இருக்கணும். ஆனா எனது ஊர், எனது மனைவின்னு பெரும்பான்மையான வழக்கு இருக்கிற மாதிரி தான் எனது உடல் என்பதும் பெரும்பான்மையான வழக்காக இருக்கின்றது. அது ஒரு கருத்து சுவாமிகள் பொழிப்புரையில காட்டினது. அப்படி இருந்தும் இந்த தேக ஆன்மவாதிகள், அதாவது சரீரமே ஆன்மா என்று சொல்பவர்கள், எனது உடல் அப்படின்னு சொல்றது அபேதம் பற்றிய கருத்துன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடம்புல அணிந்த அணிகலன்கள் இவற்றையெல்லாம் வந்து வேறுபடுத்தி அறியாமல் அந்த அணிகலன்களையும் தான் என்று கருதுவது போன்ற ஓர் அறியாமை தான். அந்த உடம்புல அணிந்துள்ள அணிகலன்கள், ஆடைகள் இவற்றையெல்லாம் தனக்கு வேறானவை நினைக்காம தான் என்றே நினைத்து வருவது எப்படிப்பட்ட ஒரு அறியாமை. அந்த அறியாமை சாதாரணமா எல்லாருக்கும் உண்டு, நல்ல பக்குவப்பட்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமா உண்டு. என்ன நமக்கு தெரியாதா? என்ன இந்த ஆடை வேற நான் வேறேன்னு தெரியாதா? அணிகலன் வேற நான் வேறேன்னு தெரியாதா? இது கூடயா தெரியாம நான் இருக்கிறேன், இது நான் கடையில போய் வாங்கினது தானே, இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா அவற்றை அணிந்து அதனால் தனக்கு அழகு வந்ததாக கருதுகின்ற அந்த சமயத்தில் அவை வேறு தான் வேறு என்ற கருத்து அங்கு வருவதில்லை. அந்த ஆடை அணிகணம் எல்லாம் சேர்ந்து தான் என்ற ஒரு அவற்றை தன்னின் வேறாக அறியாமல் அந்த ஆடை அணிகலன் எல்லாம் நான் தான், எல்லாம் சேர்ந்து இந்த ஆடை அணிகலன் உடம்பு எல்லாம் சேர்ந்த பொருள் தான் நான் என்று தன்னோடு ஒன்றாக கருதுகின்ற அபேத உணர்ச்சி தான் அங்கு வருது. அதனாலதான் அவற்றை அணிந்ததனால் ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. ஆடையில பற்று அணிகலன்ல பற்று உள்ளவர்களுக்கு அந்த புறப்பொருள்களை கூட தான் என்று அறியக்கூடிய ஒரு பெரிய அறியாமை உணர்வு தான் அங்க மேலோங்குகின்றது. அதனாலதான் ஞானிகள் அவற்றையெல்லாம் பற்று வைப்பதில்லை. துகிலுடுத்து பொன்பூண்டு திரிவார் சொல்லும் சொற்கேட்க கடவோமோ துரி சற்றுவோமே என்று மறுமாற்ற திருத்தாண்டகத்திலே அப்பர் பெருமான் முடங்குவதை நாம் இங்கே உளங்கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை வந்து இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு மூலமும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, நாடகம் தொடர் சீரியல்லாம் போடுறாங்க, சினிமா எல்லாம் போடுறாங்க, நமக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் வந்து உண்மையான நிகழ்வுகள் அல்ல, நாடகமாக நடித்து காட்டப்படுபவை தான் என்று நமக்கு நல்லா தெரியும். தெரிந்தாலும் அந்த சீரியல் சினிமா இவற்றில் நாம் ஈடுபட்டு பார்த்து வருகின்ற சமயத்திலே, சீரியல் சினிமா ஆகியவற்றை பார்த்து வருகின்ற சமயத்திலே நாம வந்து அவற்றை ஒரு நடிப்புத்தான் என்ற உணர்வையோடு நாம் பார்ப்பதில்லை. நடிப்புத்தான் என்று நமக்கு நன்றாக தெரியும். தெரிந்தாலும் அதனை பார்க்கின்ற சமயத்திலே அந்த சம்பவங்கள் உண்மையாகவே நிகழ்கின்றன என்ற உணர்வோடு பார்க்கின்றோம். அதனால தான் அதை நம்மளால் ரசிக்க முடிகின்றது. அப்பமும் அது வந்து ஒரு பொய்யான ஒரு ஜோடனை தான் என்ற உணர்வோடு பார்த்தால் அங்க வந்து ஈடுபாடு வராது. அதுல அதுல நமக்கு ஈடுபாடு இருக்குன்னா அந்த பொய்யானவற்றை மெய் என்று கருதக்கூடிய ஒரு மயக்க உணர்வு நம்மிடம் இருப்பதனால்தான் அந்த அது மாதிரியான நாடகம் முதலியவற்றிலே நமக்கு ஈடுபாடு இருக்கிறது அர்த்தம். ஆகவே இப்படி உண்மை அல்லாதவற்றையெல்லாம் உண்மை என்று கருதக்கூடிய ஒரு உணர்வைத்தான் இவை எல்லாம் ஏற்படுத்தும். புறப்பொருள் மீது நாம் வைக்கின்ற எந்த புறப்பொருள் மீது வைக்கின்ற பற்றும் இந்த அஞ்ஞான உணர்வைத்தான் இவை ஏற்படுத்தும் போன்ற பல நீதிகளும் நாம் இந்த தத்துவ விசாரணையிலே அறிந்து வருகின்றோம். ஆன்மா வேறு, சரீரம் வேறு என்று தடை விடையோடு சொல்லி வரக்கூடிய இந்த தருணத்திலே இது போன்ற பல உண்மைகளையும் நாம் இங்கே உணர்வதற்கு வாய்ப்பாக உள்ளது. ஆகையினாலே தான் அணிந்துள்ள ஆடை அணிகலன்களை தன்னின் வேறாக பிரித்தறிய முடியாத ஒரு மடமையான ஒரு நிலையை போன்றதுதான். அவற்றையெல்லாம் அபேத உணர்வோடு, எனது உடை எனது அணிகலன் அபேத உணர்வோடு தான் நினைச்சே சொல்லிட்டு வந்தான். அது எப்படிப்பட்ட மடமை! அத மாதிரிதான் அந்த ஆடை அணிகலன்களை தாங்குகின்ற உடலையும் எனது உடல்னு சொல்வது பிரித்தறிய முடியாத அந்த பக்குவம் இல்லாத மடமையா. அப்போ இதை பிரித்தறிதல் என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த உடல் கருவிகளோடு சேர்ந்திருந்தால் மட்டுமே ஆன்மாவுக்கு அறிவு விளங்குகின்றது. உடல் கருவிகளை நீங்கி இருக்கின்ற சமயத்திலே அறிவு விளங்குவதில்லை. அப்ப அறிவு விளங்கினாதானே இந்த உடல் வேறு தான் வேறுன்னு பிரித்தறிய முடியும். இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சதுன்னா அறிவு விளங்குவதில்லையே. அப்ப எப்படி அது அறிய முடியும் உடல் வேறு தான் வேறுன்னு? அப்போ இந்த ஆன்மா உடலை விட்டு பிரியவும் செய்யணும், பிரிந்த பிறகும் அந்த ஆன்மாவிற்கு அறிவு விளங்கணும். அப்பன்னா உடலை விட்டு பிரிந்த பிறகும் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கியது என்று சொன்னால் அப்போ அந்த ஆன்மாவால் உடல் வேறு தான் வேறு என்று அறிந்து கொள்ள முடியும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, உடலை விட்டு பிரிந்த ஆன்மாவிற்கு அறிவு தடைபட்டு போய்விடாமல் அந்த நிலையிலே அதற்கு அறிவை விளங்க செய்ய வேறு ஒரு துணை வேண்டும். அந்த துணைதான் திருவருள். அதாவது உடல் கருவிகள் வாயிலாக உணர்த்தியதும் அந்த திருவருளே. அதே திருவருள் உடல் கருவிகளிலிருந்து ஆன்மாவை நீக்கி அந்த திருவருள் நேரடியாக அந்த ஆன்மா அறிவுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தினால் அந்த ஆன்மாவானது உடலை, உடலில் உள்ள பல கருவிகளையும் தன்னின் வேறாக அறியும். அப்பந்தான் அது தன்னின் வேறாக அறியும். ஆகையினாலே அந்த திருவருள் அது குருவருளாகத்தான் வரும். அந்த திருவருள் குருவருளாக வந்து அந்த ஞான குருநாதனாக இருக்கின்ற அந்த ஆச்சாரியன் செய்யக்கூடிய தீக்கைகளாலும் அந்த குருநாதர் உணர்த்தக்கூடிய சிவாகம உபதேசத்தினாலும் அவருடைய அருளை பெற்று அந்த ஆன்மா அந்த குருவருளை தனக்கு பற்றுக்கோடாக கொண்டு குருவருளாலேயே எல்லாவற்றையும் அறியக்கூடிய வல்லமை பெறும்பொழுது அது இந்த தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறாக காணும். அந்த நிலைதான் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம்லாம் சொல்லக்கூடிய அந்த தசகாரி அனுபவங்கள், தசகாரியங்களுடைய தொடக்கம் உடலை தன்னின் வேறாக காணுதல் தான். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம்லாம் உடலை தன்னின் வேறாக காணக்கூடிய அந்த அனுபவ நிலைகள் தான். அப்பந்தான் அது. அப்போ அதற்கு அந்த ஞான அனுபவ நிலைகளை பெறுவதற்கு ஏற்ற சரிய கிரியைகளிலே இந்த ஆன்மா ஒழுக வேண்டும். அவ்வாறு ஒழுகாமல் இருத்தல் பேதமை என்ற கருத்தைத்தான் இந்த பாடலின் மூலமாக சிவஞான சுவாமிகள் தம்முடைய உரையின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். இப்படி ஒரு அரிய உபதேசமாக இந்த பாடலை நாம் உணர வேண்டியுள்ளது. நீ அடுத்த பாடலை பார்க்கலாம். உடல் யான் அல்லேன் இந்த உணர்வு யான் அல்ல ஆன கடன் யாதென்னின் வேறு கண்டு உணர்வு என்னதென்கை இடரிலா என்றன் ஆன்மா என்றபோது ஆன்மா வேறோ திடனதா உயிரை வேறு கண்டிடார் செப்பலேகான். என்ன எனது என்று சொல்வதிலே இரண்டு வழக்குகள் பார்த்தோம். ஒன்று பேதம் பற்றி சொல்வது, இன்னொன்று அபேதம் பற்றி சொல்வது. எனது ஆன்மா அப்படின்னு சில சமயம் சொல்றோம், என் உயிர் என் ஆன்மா அப்படின்னு சொல்றோம். அது அபேதம் பற்றிய கருத்து. அதைத்தான் இந்த பாடல் வலியுறுத்துகின்றது. எனது உடல்னு சொல்லும் போது அது பேதம் பற்றிய கருத்து. உடல் வேறு தான் வேறு, அது எனது ஊர் எனது வீடுன்னு சொல்ற மாதிரி. ஆனா எனது ஆன்மா என்றும் சில சமயம் சொல்றோம். அது ரொம்ப சிறுபான்மையா தான் சொல்றோம். அதுதான் ராகவனது தலை போன்ற அந்த மாதிரியான வழக்கு. அது வந்து உறுதியாக சொல்கின்றேன், உயிரை தனக்கு வேறாக கண்டு யாரும் சொல்லவில்லை. உயிராகிய தன்னையே எனது உயிர் என்று சொல்லி அபேதம் பற்றிய கருத்தோடு தான் சொல்கின்றார்கள் என்று சொல்லி இந்த பாடலிலே ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார். மூன்றாம் நான்காம் அடிகளைத்தான் முதல்ல வச்சுக்கணும். நாம் பதவுரையில பார்த்தா தெரியும், இடரிலா எந்த ஆன்மா என்ற போது ஆன்மா வேறோ, குற்றமில்லாத என்னுடைய ஆன்மா என்ற பொழுது யான் வேறு ஆன்மா வேறு அன்று அன்றாகவும் எனது என்றால் ஏன் ஏன் எனது ஆன்மான்னு சொல்றோம், நாம தானே ஆன்மா. அப்ப அதை ஏன் எனது ஆன்மான்னு சொல்றோம் அப்படின்னா, திடனதா உயிரை வேறு கண்டிடார் செப்பலேகான். திடனதா உறுதியாக, உறுதியாக சொல்கின்றேன், உயிரை வேறு கண்டிடார் செப்பலேகான், உயிரை வேறாக காணும் கருத்தின்றி ராகவினது தலை என்றார் போல ஒரு சாரார் கூறும் சிறுபான்மை வழக்காகலின் அகுது அபேதம் பற்றிய வழக்கன அமையும். உயிரை வந்து இப்ப எனது உயிர்னு சொல்றவங்க உயிரை தனது உயிரை வந்து தன்னின் வேறான பொருளாக கண்டு அவர்கள் அப்படி சொல்லவில்லை. தான் தான் உயிர், அத எனது உயிர் அப்படின்னு சொல்லி ராகவினது தலைன்னு பார்த்தமே அந்த மாதிரி அபேதம் பற்றிய முறையில் தான் சொல்கின்றார்கள். அது சிறுபான்மையோர் அவ்வாறு சொல்வார்கள். ஆகவே அது அபேதம் பற்றிய வழக்காக இருத்தல் அமையும். அப்புறம் சொல்ற இந்த உணர்வு யான் அல்லவான கடன் யாதென்னின். இந்த உணர்வு, இங்க உணர்வுன்னு சொன்னது விஞ்ஞானமய கோசத்தை, அதாவது சிலர் இருக்கின்றார்கள் உலகாயுதர்களை விட நல்ல சிந்தனை வளம் உடையவர்கள் தான். உலகாயுதர் அவன் தூள சரீரம் ஒண்ணுதான் அவன் ஒப்புக்கொள்வான், ஏன்னா காட்சி அளவைக்கு வர்றதை தான் அவன் ஒப்புக்கொள்வான். தூள சரீரத்தையே ஆன்மான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஒரு சாரார் இந்த தூள சரீரம் இதெல்லாம் கடந்து சூக்ம சரீரம் குணசரீரம் இவற்றையெல்லாம் கடந்து எங்க விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் வந்துருவாங்க. அந்த விஞ்ஞானமய கோஷம் அதாவது கஞ்சுக சரீரம் அதை தான் என்று கருதி நிற்பார்கள். கஞ்சுக சரீரத்தை தான் என்று கருதுவார். அப்படிப்பட்ட நிலை அந்த கஞ்சுக சரீரமாகிய விஞ்ஞானமய கோஷத்தை வந்து எனது அப்படின்னு சொன்னா அது பேதம் பற்றிய உணர்வு தான், அது அபேதம் பற்றிய உணர்வு அல்ல. எனது ஆன்மான்னு சொல்றதுதான் ராகவினது தலைன்னு சொல்ற மாதிரி அபேதம் பற்றிய கருத்து. இந்த உணர்வு யான் அல்லவான கடன் யாதென்னின் என்று பாடலே வருகின்றது முதல் அடியில, பிற்பாதியில் வருகின்றது. இந்த உணர்வு யான் அல்லவான கடன் யாதென்னின், கடன்னா முறைமை. இந்த உணர்வு, உணர்வுங்கிறது இங்க விஞ்ஞானமய கோஷம் கஞ்சுக சரீரத்தை சொன்னது. இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சேர்த்துக்கலாம். விஞ்ஞானமய கோஷம் நாம அல்ல அப்படிங்கும் போதே ஆனந்தமய கோஷமும் நாம அல்ல. இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்கள் யான் அல்லேனாகிய முறைமை யாதனின் உணர்வு என்னது என்கை வேறு கண்டு. உணர்வுனா இந்த கோஷங்களை தான் சொன்னது. என்னது என்கை இந்த கோஷங்களை, விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்களை எனது என்று சொல்லுதல். எனது என்றல் ஏனை கோஷங்கள் போல வேறாக காணும் கருத்தால் எல்லாரானும் வழங்கப்படும் பெரும்பான்மை விளக்காகலின். ஆகவே எனது ஆன்மான்னு சொல்லப்படுவது சிறுபான்மை விளக்கு ராகவினது தலைன்னு சொன்ன மாதிரி. ஆனா எனது விஞ்ஞானமய கோஷம் எனது ஆனந்தமய கோஷம் சொல்வது, எனது அன்னமய கோஷம் எனது பிராணமய கோஷம்னு தூள சரீரம் சூக்ம சரீரங்களை பேதம் பற்றி பேதம் பற்றிய உணர்வோடு சொல்றோமே நம்மின் வேறானவை அப்படிங்கிற கருத்தோடு எனது சூழ சரீரம் எனது சூக்ம சரீரம் சொல்ற மாதிரி தான் இங்க எனது விஞ்ஞானமய கோஷம் சொல்றோம். இது பெரும்பான்மை விளக்கு. பேதம் பற்றிய கருத்தோடு எனதுன்னு சொல்வதுதான் பெரும்பான்மையான வழக்கு. அபேதம் பற்றிய கருத்தோடு எனதுன்னு சொல்வது சிறுபான்மையான வழக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். அது மாதிரி எனது ஆன்மான்னு சொல்வது அபேதம் பற்றிய கருத்து, அது சிறுபான்மை விளக்கு. எனது விஞ்ஞானமய கோஷம்னு சொல்வது எனது சூழ சரீரம்னு சொல்ற மாதிரி அது பெரும்பான்மையான பேதம் பற்றிய கருத்தே ஆகும் இல்லையா. ஆகவே எல்லாரானும் வழங்கப்படும் பெரும்பான்மை வழக்காகலின் அகுது அதுபோல எனது ஆன்மான்னு சொன்னது மாதிரி அபேதம் பற்றிய வழக்கன அமையாமையின் இல்லையா. எனது விஞ்ஞானமய கோஷம் சொல்றது எனது ஆன்மான்னு சொல்ற மாதிரி இல்லை. எனது ஆன்மாங்கிறது அபேதம் பற்றிய கருத்து ராகவினது தலை மாதிரி. ஆனா எனது விஞ்ஞானமய கோஷங்கிறது பேதம் பற்றிய கருத்து. ஆகவே அது அபேதம் பற்றிய வழக்கென அமையாமையின். அவையும் ஏனைய உடல் முதலின போல உயிரின் வேறேயாமன்க, அதான் உடல் யான் அல்லேன் அப்படின்னா ஏனைய உடல் போல அன்னமய கோஷம் மனோமய கோஷம் மாதிரி இந்த விஞ்ஞானமய கோஷமும் ஆன்மா அல்ல. ஆக இந்த பாடல் விஞ்ஞானமய கோஷம் ஆன்மா என்ற ஒரு கருத்து உடையவர்கள் உமனிடங்கள்ல சில வசனங்களை அவர்கள் பார்த்துவிட்டு இப்படி அவர்கள் பொருள் கண்டுவிடுகின்றார்கள். அதுக்கெல்லாம் அருமையான விளக்கம் உமனிடங்கள்ல ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல இந்த கோஷங்களையே ஆன்மான்னு சொல்லிருக்கின்றார்களே அதையே, அதற்கெல்லாம் அரிய விளக்கம் பின்னால் தர இருக்கின்ற வரக்கூடிய பாடல்களிலே. இப்ப பொழிப்புரைய காணலாம் இந்த பாட்டுக்கு. ஆன்மாவை எனது என்றல் வேறாக காணும் கருத்தின்றி ராகவினது தலை என்றார் போல ஒரு சாரார் கூறும் சிறுபான்மை வழக்கு ஆகலின் அகுது அபேதம் பற்றிய வழக்கென அமையும். விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்களை எனது என்றல் ஏனை கோஷங்கள் போல வேறாக காணும் கருத்தால் எல்லாரானும் வழங்கப்படும் பெரும்பான்மை வழக்காதலின் அகுது அதுபோல் அபேதம் பற்றிய வழக்கென அமையாமையின் அவையும் ஏனைய போல உயிரின் வேறேயாம் என்பதாம் என்று பார்த்தோம். இதுதான் பரவுரையிலையும் பார்த்தோம். விஞ்ஞானமய கோஷம் உயிரின் வேறாதல் கூறவே இனம் பற்றி ஆனந்தமய கோஷம் உயிரின் வேறாதலும் அதனால் காணப்படும். விஞ்ஞானமய கோஷம் உயிர் அல்ல அப்படிங்கும் போது ஆனந்தமய கோஷமும் உயிர் அல்ல, அது முதல் சரீரம், இது விஞ்ஞானமய கோஷம் ரெண்டாம் சரீரம், அவ்வளவுதான். அப்ப இந்த பாடலை வந்து எப்படி வந்து சுவாமிகள் பொழிப்புரைதான் சொல்லியிருக்கின்றார்கள், ஆகவே அவர்கள் எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகின்றார்கள். உணர்வு என்னது என்கை வேறு கண்டு ஆகலான், இந்த உணர்வு யான் அல்லவான கடன் என கூட்டுகன்னு சொல்றாங்க. உணர்வு என்னது என்கை, இரண்டாம் அடியின் திருப்பாதியில் இருக்கின்றது. உணர்வு என்னது என்கை, உணர்வுங்கிறது இங்க விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷத்தை எனது விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்வது என்கை அப்படின்னா என்றல் என்று சொல்லுதல். எத மாதிரினா வேறு கண்டு, தன்னின் வேறான பொருளாக கண்டுதான் இல்லையா, வீட்டை வந்து தனது வேறான பொருளாக கண்டு எனது வீடுன்னு சொல்ற மாதிரி தான், ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரங்களை தன்னின் வேறானவையாக கண்டு எனது அன்னமய கோஷம் எனது பிராணமய கோஷம் சொல்ற மாதிரி தான், இந்த விஞ்ஞானமய கோஷத்தையும் வேறாக கண்டு எனது விஞ்ஞானமய கோஷம் சொல்றாங்க. ஆகவே என்னது என்கை வேறு கண்டு ஆகலான், தன்னின் வேறாக கண்டுதான் என்னது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த உணர்வு யான் அல்லவான கடன் என கூட்டுக, எனவே இந்த விஞ்ஞானமய கோஷம் நான் அல்லேன் என்ற முறைமை இப்படி உள்ளது என்று இதற்கு விளக்கம் கண்டுகொள்ள வேண்டும். கண்டிடார் என்பது முற்றச்சம் என்று சொன்னார்கள். கண்டிடார் அப்படின்னா கண்டிடும் கருத்தின்றி அப்படின்னு வருது, ஆனா கண்டிடார்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு, கண்டிடாமல் அப்படிங்கிற கருத்துல வர்றதுனால முற்றச்சம். ஆக இனி வேற ஒரு முறையிலும் விளக்குகின்ற எனது ஆன்மா அப்படின்னு சொல்றத வந்து அதை மட்டும் நீங்க சிறுபான்மை விளக்குன்னு சொல்லி எனது ஆன்மான்னு சொன்னா மட்டும் அந்த ஆன்மா வேற நாம வேற அல்ல, ஆனா எனது விஞ்ஞானமய கோஷம்னு சொல்றதுனால விஞ்ஞானமய கோஷம் வேறு நான் வேறு, எனது தூள சரீரம்னு சொல்றதுனால தூள சரீரம் வேறு நான் வேறு, எனது வீடு எனது ஊர்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் பேதம் பற்றிய கருத்து. ஆனா எனது ஆன்மான்னு சொல்றது மட்டும் அபேதம் பற்றிய கருத்து, அது சிறுபான்மை விளக்கு, ராகுவினது தலை என்றார் போல என்றெல்லாம் விளக்கினாலும் இதை வந்து இன்னும் ஒத்துக்கொள்ளாமல் அவர்கள் இருந்தால் வேறொரு முறையிலும் அருமையாக விளக்கி காட்டுகின்றார். என்ன அப்படின்னா எனது ஆன்மான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆன்மாங்கிற சொல்லு ஆன்மாவை குறிக்காமல் ஆன்மாவோடு நெருக்கமாக உள்ள வேறொரு பொருளை குறிக்கலாம். எப்படியா ஆன்மான்னு சொன்னா அது ஆன்மாவை தானே குறிக்கணும், நெருங்கிய தொடர்புடைய வேற பொருளை எப்படி குறிக்க முடியும் அப்படின்னா நெருங்கிய ஒரு பொருளுடைய பெயர் அந்த பொருளை குறிக்காமல் அதனோடு நெருங்கிய தொடர்புடைய வேறு பொருளை குறிக்கலாம், அது ஆகு பெயர்ங்கிற முறைமையில அப்படி வருகின்றது. அது மாதிரி எனது ஆன்மான்னு சொல்லும் பொழுது அது வந்து ஆகு பெயரால் ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டுள்ள வேறு பொருளை குறிக்கலாம், அந்த கருத்துல எனது ஆன்மான்னு சொல்லலாம். இப்படி சாத்திரங்களிலே பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளன. எப்படின்னா மனம் வேறு புத்தி வேறு ரெண்டும் அந்த கரணங்கள் தான், அந்த கரணங்கள்ல மனம் அகங்காரம் புத்தி மூன்று கரணங்கள் சொல்வார்கள், சித்தமும் சொல்வார்கள், சித்தமும் மனமும் ஒன்றுதான் என்று நாம் இரண்டாம் சூத்திரத்தில் சுவாமிகளின் உரையின் துணை கொண்டு அறிந்து கொண்டோம். ஆக மனம் அகங்காரம் புத்தி மூன்று கருவிகள் இருக்கின்றன, மனம் வேறு கருவி புத்தி வேறு கருவி, இருந்தாலும் இந்த மனதைய புத்தினும் புத்திய மனம்னும் சாத்திரங்களில் சில இடங்களில் சொல்வதுண்டு, ஆகவேனா சொல்வதுதான் ஒரு தொடர்பு இருப்பதனால. அதே மாதிரி என்ன சொல்வதுண்டு, சித்தம் இருக்கின்றதே இந்த சித்தத்தையே ஆன்மான்னு சொல்வதுண்டு, ஆன்மாவையும் சித்தம்னு சொல்வதுண்டு. அதே மாதிரி பரமான்மாவாகிய அந்த சிவபெருமானை ஆன்மான்னு சொல்வதுண்டு, ஆன்மாவை வந்து பரமான்மாவாகிய சிவபெருமான் என்றும் சாத்திரங்களில் சில இடங்களில் சொல்வதுண்டு. இதையெல்லாம் சில கத உண்மைகளை விளக்குவதற்காக ஆகுபெயரால் இப்படி சொல்வது, அந்த நெருங்கிய தொடர்பினை உணர்த்தும் முகமாக ஆகுபெயராக சொல்வது. ஆகையினாலே எனது ஆன்மான்னு சொல்ற இடத்துல அந்த ஆன்மா என்பது அதனோடு இயல்புடைய வேறொரு பொருள் மேல் ஆகுபெயராய் நிற்கிறது என்று நாம் உணரலாமே என்று அருமையாக உணர்த்துகின்றார். இதை நாம் பார்க்கலாம். இந்த பாடலை மிகவும் சித்தாந்த உலகிலே மிகவும் புகழ்பெற்ற பாடல். புந்தியை மனமதென்றும் மனமது புந்தி என்றும் சிந்தையை சீவன் என்றும் சீவனை சிந்தை என்றும் முந்தனை ஆன்மா என்றும் ஆன்மாவை முந்தன் என்றும் வந்திடும் எந்த ஆன்மா என்றது மற்றொன்றை காண். பதவுரை. புந்தியை மனமதென்றும் புத்தியை மனம் என்றும் மனமது புந்தி என்றும் மனத்தை புத்தி என்றும் சிந்தையை சீவன் என்றும் சித்தத்தை ஆன்மா என்றும் சீவனை சிந்தை என்றும் ஆன்மாவை சித்தம் என்றும் சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து புரியுதுக்காண்டி பிரிச்சு சொல்றோம். முந்தனை ஆன்மா என்றும் காரணங்கட்கெல்லாம் பரம காரணனாகிய சிவபிரானை ஆன்மா என்றும், ஆன்மாவை முந்தன் என்றும், ஆன்மாவை சிவபிரான் என்றும் வந்திடும். வந்திடும்னா இஞ்ஞனம் ஒவ்வொரு அவதாரங்களின் உபச்சாரமாக கூறப்படும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல இவ்வாறு உபச்சாரமாக சொல்வதுண்டு, ஆன்மாவை உபச்சாரமாக சிவம்னு சொல்வதுண்டு. அதுக்காக ஆன்மா வந்து ஆன்மாதான் சிவபிரான் என்று ஒண்ணுதான் செய்யக்கூடாது. மாதிரி மனத்தை புத்தி என்று, புத்தியை மனம் என்று இப்படிலாம் உபச்சாரமாக சொல்வதுண்டு. ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் அப்படி சொல்வதுண்டு. அத மாதிரி எந்த ஆன்மா என்றது மற்றொன்றைக்கான் அல்லது உள்ளவாறு நோக்குவார்க்கு எந்த ஆன்மா என்னும் வழக்கில் ஆன்மா என்றது தன்னோடு இயல்புடைய பிரிதொன்றின் மேல் ஆகுபெயராய் நிற்கும் ஆகலான் அவ்வழக்கு பற்றி நின் கருத்து நிரம்புமாறு இல்லை என்க. ஆக ஆகையினால என்ன ஆன்மான்னு சொல்லும் போது ஆன்மாதான நாம, நாம தான் ஆன்மா. இருந்தாலும் என்ன ஆன்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் விஞ்ஞானமய கோஷம் தான் ஆன்மா. அந்த கருத்துல தான் என் விஞ்ஞான கோஷம், என் விஞ்ஞானமய கோஷம் சொல்றோம். நீ சொல்றது பொருந்தாது. ஏன்னா என் ஆன்மான்னு சொல்லும் போது உண்மையில அந்த இடத்துல ஆன்மா என்பது அந்த ஆன்மாங்கிற பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு பொருளைத்தான் குறிக்கின்றது. அது சிவத்தை குறித்து வரலாம் அல்லது புத்தியை குறித்து வரலாம். இடம் நோக்கி நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உணர்த்துகின்றார். ஆகவே இந்த வழக்கு என்ன ஆன்மா என்ற ஒரு வழக்கை வைத்துக் கொண்டு அதை காட்டிக்கொண்டு நீ விஞ்ஞானமய கோஷமே ஆன்மா என்ற உன்னுடைய கருத்தினை நீ சாதிக்க முடியாது, அதனால உன் கருத்து நிரம்புமாறு இல்லை அப்படின்னு முடிவு கொடுத்தார் உரையில. இது வந்து உரையில நாமளா வந்து நாம உரையில வருவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம வருவித்துக் கொள்கின்ற அந்த முடிவு குறிப்பெச்சம்னு சொல்லப்படும். அதை விசேட உரையில சொல்கின்றார். ஆகலான் அவ்வழக்கு பற்றி நின் கருத்து நிரம்புமாறு இல்லை என்பது குறிப்பெச்சம். அவ்வழக்கு பற்றினா என் ஆன்மா, எனது ஆன்மான்னு சொல்கின்ற வழக்கு பற்றி. அதே மாதிரிதான் அபேத கருத்தோடு எனது விஞ்ஞானமய கோஷம் சொல்றோம்னு நீ சாதிக்க வழி இல்லை. ஏன்னா அங்க எனது ஆன்மான்னு சொன்னது ஆகுபெயரா வேறு பொருளை. அவ்வாறு ஆகுபெயராய் ஆண்டாண்டு வருதலை ஓமை மூலமா எடுத்து காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் எடுத்து காட்டுறார். புந்தியை மனமது என்றும், மனமது புந்தி என்றும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆன்மாவோடு தொடர்புடைய வேறு பொருளைத்தான் ஆன்மான்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்து காட்டுவதற்காக தான் புந்தியை மனமது என்றும், மனமது புந்தி என்றும் எடுத்துக்காட்டுகள் தருகின்றார். அவ்வாறு ஆகுபெயராய் ஆண்டாண்டு வருதலை எடுத்து காட்டுவார். புந்தியை மனமதென்றும், மனமது புந்தி என்றும், சிந்தையை சீவன் என்றும், சீவனை சிந்தை என்றும், முந்தனை ஆன்மாவென்றும், ஆன்மாவை முந்தன் என்றும் வந்திடும் என்றார். முந்தன் என்றால் அது பரம காரணனாகிய சிவபெருமானைத்தான் முந்தன் என்று சொன்னார். முன்னவன் என்றும் சேக்கலா பெருமான் சொல்வார். ஆக ஏனை மூவகை கோஷம் மாத்திரையே வேறன கொண்டு, ஐயா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம் இவையெல்லாம் ஆன்மாவின் வேறானவை, ஆனா விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னா ஆன்மாவின் வேறானவை அல்ல, அது ரெண்டும் சேர்ந்தா ஆன்மா அப்படின்னு சொல்பவர்களுடைய கருத்தை மறுத்ததுக்கு தான் இப்படி விளக்கங்கள்லாம் தரப்பட்டுள்ளன இந்த பாடல்கள்ல. அதுதான் சுவாமிகளின் ஒரே விசேட சொல்றாங்க. ஏனை மூவகை கோஷம் மாத்திரையே வேறன கொண்டு விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இரண்டும் முறையே சீவான்மாவும் பரமான்மாவுமாம் என்பார் மதத்தை மறுத்தர் பொருட்டு அவற்றை இஞ்ஞனம் வேறு எடுத்து ஓதி வலியுறுத்தவாறு ரெண்டு பாடல்கள் அதை வலியுறுத்தி சொன்னார். இவை நான்கு செயலானும் உலக வழக்கின் வைத்துணர்த்தி மேலது வலியுறுத்தப்பட்டது. உலக வழக்கில் வைத்து ஆன்மா வேறு சரீரம் வேறு என்று வலியுறுத்தப்பட்டது. என்ன ஆன்மான்னு சொல்ற அந்த உலக வழக்குக்கு விளக்கம் தந்து வலியுறுத்தப்பட்டது. ஆக அப்ப உபநிடதங்கள்ல சில இடங்கள்ல இந்த கோஷங்களை விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இவற்றை ஆன்மான்னு சொல்லியிருக்கிறதே அதற்கு என்ன விளக்கம் அதை சொல்கின்றார். வருகின்ற பாடல் அருமையான விளக்கம். அறிவுடல் சிந்தை ஆன்மா அனைதலால் ஆன்மா என்பர் எரிசுடர் விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கென்றார் போல் பொறிபுலன் கரணம் எல்லாம் புலப்படும் அபேதமாகி பிரிதராது அறிவது ஆன்மா அறிபொருள் பின்னமாமே. அதாவது என்னுடைய கருத்தை மட்டும் நான் இப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம், விளக்கத்தை வருகின்ற சிந்தனையிலே செய்யலாம். என்ன அப்படின்னா அதாவது அது ஆகுவேராக சொன்னதுதான். விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்களை ஆன்மான் சொன்னது ஆகுவேராக சொன்னதுதான். ஆன்மா இருக்கக்கூடிய இடம் அவை, அந்த கோஷங்கள்ல ஆன்மா இருக்கிறது. எப்படி தகழி இருக்கின்றதே அது விளக்கு இருக்கக்கூடிய இடம், எரிகின்ற சுடர் தான் விளக்கு. ஆனா அந்த விளக்கு இருக்கக்கூடிய தகழியையும் நம்ம விளக்குன்னே சொல்றோம், விளக்கு எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம், தகழிய எடுத்துட்டு வரோம் இல்லையா. அப்போ இடத்துல இருக்கிற பொருளோட பெயர் அந்த இடத்திற்கு ஆகி வருகின்றது இல்லையா. இடம் வந்து தகழி, அதுல இருக்கிற பொருள் விளக்கு, சுடர் ஆகிய விளக்கு. அப்போ அந்த விளக்குங்கிற பெயரு அங்க அந்த சுடரை குறிக்கல, சுடரத்தான் குறிக்கணும் நியாயப்படி பார்த்தா. ஆனா விளக்குங்கிற பேர் அங்க அந்த சுடராகிய விளக்கை குறிக்காமல் அது இருக்கும் இடமாகிய அந்த தகலிக்கு ஆகி வருகின்றது. அது மாதிரி அங்க ஆன்மா என்ற பெயர் வந்து அந்த ஆன்மாவை குறிக்காமல் இந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடமாகிய இந்த ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷங்களுக்கு ஆகி வருகின்றது. இப்படி சொல்வதை தானி ஆகுபெயர் என்பார்கள். தானினா யாரு? ஸ்தானி. ஸ்தானம் என்றால் இடம், ஸ்தானினா அந்த ஸ்தானத்துல இருக்கிறவன் ஸ்தானி. அப்ப ஸ்தானியின் பெயர் ஸ்தானத்துக்காக வருகின்றது, அதான் தானி ஆகுபெயர். தயிர இறக்கு அப்படின்னு சொல்றோம். ஒருத்தி தயிர் விற்கிறான்னு வச்சுக்கிடுவோம், தயிர இறக்குன்னு சொல்றோம். தயிர இறக்குன்னா தயிரை மட்டுமா இறக்க முடியும்? தயிர் இருக்கிற பானையோட தான் இருக்குவா. தயிர் இருக்குன்னா அதனுடைய கருத்து என்ன? தயிர் இருக்கும் பானையே இருக்கு இல்லையா. அப்ப அங்க தயிர் என்ற அந்த சொல்லானது நேரடியாக தயிரை குறிக்காமல் அந்த தயிர் இருக்கும் இடமாகிய பானையை குறிக்கின்றது. ஆகவே தானியாகிய தயிர் அது இருக்கும் தானமாகிய பானைக்கு ஆகி வந்தார் போல, இதுதான் தானியாக பெயர். அது மாதிரி ஆன்மா என்ற பெயர் ஆன்மாவை குறிக்காமல் அது தங்கி இருக்கக்கூடிய கோஷங்களை குறித்தது. அதனால அங்க உபரிடங்கள்ல ஆன்மான்னு சொன்னது இங்க தயிர்னு சொன்ன மாதிரி, தயிர இறக்குன்னு சொன்ன மாதிரி அது தயிர குறிக்காமல் அது தங்கி இருக்கும் பானையை குறித்தது மாதிரி ஆன்மான்னு சொன்னது சில இடங்கள் ஆன்மாவை நேரடியாக குறிக்காமல் அந்த கோஷங்களை குறித்தன.